الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا قوا انفسكم واهليكم نارا وقودها الناس والحجاره عليها ملائكه غلاظ شداد لا يعصون الله لا يعصون الله ما امرهم ويفعلون ما يؤمرون وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم نصرت بالشباب وقال صلى الله عليه وسلم ايضا من لم يرحم صغيرنا ويوقر كبيرنا ويعرف لعالمنا حقه فليس منا او كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும் ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபவு தாபிஉங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நன்னதியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஹிஜ்ரி 1440 ஆண்டின் ரபியூனில் அவ்வல் மாதத்தின் இறுதி ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் கண்ணியமானவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அற்புதங்களை பண்பாடுகளை நபியவர்கள் சமூகத்திற்காக செய்த தியாகங்களை எல்லாம் பேசியவர்களாகவும் கேட்டவர்களாகவும் இந்த மாதத்தை நாம் கழித்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே நபியவர்களுடைய வாழ்க்கையில் மிகவும் கவனம் செலுத்திய இரண்டு சாரார்தான் இந்த சிறுவர்களும் வாலிபர்களும் கண்ணியமானவர்களே நபியவர்களுடைய வயது நமக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதில் நபிப்பட்டம் கிடைத்தது 63 வயதில் நபியவர்கள் அல்லாஹ்வுடைய முடிவின்படி இவ்வுலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்கள் இந்த 40 வயது என்பது நம்முடைய இந்த காலத்திலே நாம் பல்வேறுபட்ட நோய்களை சாட்டாக சொல்லி பல்வேறுபட்ட உடலியல் ரீதியான குடும்ப ரீதியான பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை சாட்டாக சொல்லி நம்முடைய இயல்பு தன்மையிலும் குணத்திலும் பண்பாட்டிலும் மிக மோசமாக நடக்க ஆரம்பிக்கின்ற காலம் ஆனால் நபியருடைய பண்பாட்டின் நபித்துவ பண்பாட்டின் ஆரம்பமே 40 வயது நம்முடைய வாழ்க்கையின் முடிவு 40 வயதாக மாறி இருக்கிறது 40 வயது தாண்டிவிட்டால் நான் சுகர் பேஷண்ட் எனக்கு பிரஷர் இருக்கிறது எனக்கு அந்த நோய் இருக்கிறது இந்த நோய் இருக்கிறது எனக்கு கடுமையாக கோபம் வரும், எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, மனைவி பேசினாலும் கோபம், பெற்றோர் பேசினாலும் கோபம், பிள்ளைகள் பேசினாலும் கோபம் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் 40க்கு பின்னால் அடைகிறோம் என்றால் நபி அவர்களுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கிறோம். கண்ணியமானவர்களே, 40 வயதிலே நபித்துவம் கிடைத்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வயது வரைக்கும் சிறுவரோடு சிறுவர் போன்று, வாலிபரோடு வாலிபர் போன்று, வயோதிபரோடு வயோதிபருடைய அந்த அந்த உணர்வை மதித்து அதற்கு தோதுவாக பெண்களுக்கு சிறை கண்டால் பெண்களுடைய உணர்வுகளை மதித்து அதற்கேற்றவாறு கனிமனை மூளை கோளாறு உள்ளவர்கள், நம்முடைய பாசையில் சொல்வதாக இருந்தால் பைத்தியக்காரர்கள், மடையர்கள், மௌட்டிகத்தன்மை உள்ளவர்கள், அவர்களோடு கூட அவர்களுடைய நிலைமையை சமாளித்து தன்னுடைய வாழ்க்கையை அந்த நபித்துவ பிரயாணத்தை மேற்கொண்டார்கள் என்றால் கண்ணியமானவர்களே, இந்த பண்பு இன்று மிக கீழ்தரத்தில் இருப்பது மிக கவலைக்குரிய விடயம். கண்ணியமானவர்களே, என்னுடைய பிரதான தலைப்பை சொல்லி ஆரம்பித்தால் ஆரம்பத்திலிருந்தே குத்துபாவிலே விழித்திருப்பதற்கு உதவியாக இருக்கும். சிறுவர்கள் வாலிபர்கள் இரண்டு சாராரும் இஸ்லாத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்குரிய தீன் என்ன, அவர்களுடைய மார்க்கப்பற்று எந்த அளவு முக்கியம், அவர்கள் எதிர்கால சமூக தூண்கள், அவர்கள் எதிர்கால ஹாஃபிதுகள், அவர்கள் எதிர்கால உலமாக்கள், அவர்கள் எதிர்கால ஆசான்கள், அவர்கள் எதிர்கால வியாபாரிகள், அவர்கள் எதிர்கால வழக்கறிஞர்கள், அவர்கள் எதிர்கால நீதிபதிகள், ஏன் அவர்கள்தான் எதிர்கால அரசியல்வாதிகள். எல்லா துறைகளுக்கும் அவர்களை தயாரிப்பது சமகால பெரியவர்களின் பொறுப்பு, சமகால வயது முதிர்ந்தவர்களின் கடமை. கண்ணியமானவர்களே, நபியவர்கள் சிறுவர்கள் எப்படி அணுகினார்கள், எப்படி தயாரித்தார்கள், எப்படி கண்காணித்தார்கள், வாலிபர்களை எப்படி அணுகினார்கள், அவர்களுக்கு எப்படி பொறுப்புணர்ச்சியை உண்டு பண்ணினார்கள் என்ற சில விடயங்களை நேரம் இடம் கொடுப்பதற்கு இணங்க நான் உங்களுக்கு முன்னால் முன்வைப்பதற்கு ஆசைப்படுகிறேன். கண்ணியமானவர்களே, சிறுவர்களில் இருந்து ஆரம்பிப்போம். சிறுவர்களோடு இல்ல நபியுடைய அன்பு நபியுடைய தொழுகையோடு சம்பந்தப்படுகிறது. இமாம், உலகத்திலே தலை சிறந்த இமாம், உலகத்தில் எந்தெந்த இமாம்கள் எந்தெந்த மஸ்ஜிதில் எந்தெந்த மெஹராபில் நின்றார்களோ மிக உன்னதமான மெஹராப், மிக உன்னதமான இமாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நான் தொழுகைக்கு இமாமாக வருகின்ற பொழுது தொழுகையிலே நீண்ட நீண்ட சூராக்களை, நீண்ட நீண்ட ஆயத்துக்களை, நீண்ட நீண்ட ருகூக்களை, நீண்ட நீண்ட சுஜூதுகளை நான் செய்து தொழ வேண்டும் என்று இமாமாக வருகிறேன். சிறைக்கு பின்னால் பெண்களுடைய அணியில், பெண்களுடைய சப்பில் சிறு குழந்தைகளுடைய அழுகுரல்களை கேட்பேன். அந்த சிறு குழந்தைகளுடைய அழுகுரலை கேட்கின்ற பொழுது என்னுடைய தொழுகையை நான் சுருக்கிக் கொள்கிறேன், என்னுடைய தொழுகையை நான் நீட்ட நினைத்தேன், சுருக்கிக் கொள்கிறேன். அந்த அந்த குழந்தையின் தாய், இந்த குழந்தை ஏன் அழுகிறது, என்ன வருத்தமோ, ஏதேனும் கடித்ததோ, பசியோ என்று பதறாமல் இருப்பதற்காக, அவர் குழப்பத்துக்குள்ளாகாமல் இருப்பதற்காக என்னுடைய இமாம் ஜமாஅத்தை கொஞ்சம் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன் என்ற அளவுக்கு எந்த குழந்தை அழுதது, யாருடைய குழந்தை அழுதது, தன்னுடைய உறவினரா இல்லையா, இல்லை, ஒரு குழந்தை அழுகிறது, என்னுடைய தொழுகையை நான் சுருக்கிக் கொள்ள தயார். ஒரு சிறு சிறு குழந்தையுடைய உணர்வை, அந்த தாயுடைய உணர்வை மதித்தார்கள். இது போன்ற பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பேர குழந்தைகள் ஹசன் ஹசைன் அல்லது இவர்கள் ஒருவர் நின்பதற்கு முன்னால் ஓடி அடி விளையாடுகிறார். நம்முடைய ஒரு பண்பு இருக்கிறது, 27ஆம் இரவு இருக்கிறது, சில மசிதிகளிலே வெள்ளிக்கிழமையும் இருக்கிறது, சில மசிதிகளிலே பெரும்பெரும் கூட்டங்களில் இருக்கிறது. மன்னிக்க வேண்டும், அந்த வார்த்தையை நான் சொல்வதற்கு, கழகத்தை அடக்குவதற்கு தண்ணீர் புகையுடனும் நீர் தாங்கிகளுடனும் போலீஸ்காரர்களையும் எஸ்டிஎஃப்ஐயும் இறக்குவது போன்று பிரம்பையும் தடியையும் கொடுத்து ஒரு குழு நியமிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு இபாதத்தும் கிடையாது, அவர்களுக்கு தொழுகையும் கிடையாது, அவர்களுக்கு தௌபாவும் கிடையாது, அவர்களுக்கு கியாமுல்லையிலும் கிடையாது. அவர்களுடைய வேலை இந்த எஸ்டிஎஃப்புடைய பணி, எதற்கு? சிறுவர்களை அடித்து விரட்டுவதற்கு. சிறுவர்கள் மின்பருக்கு முன்னால் பேர குழந்தை ஓடியாடி விளையாடுகிறது. நபியவர்கள் பாத்திமா மகளை கூப்பிட்டு, பாத்திமா என்ன இது, பிள்ளையை ஷைத்தான் போன்று வளர்த்திருக்கிறாய், உனக்கு பிள்ளை வளர்க்க தெரியாதா, எனக்கு சுத்தமா செய்ய முடியவில்லை, எனக்கு முன்னால் டிஸ்டர்ப், ஓடியாடி விளையாடுகிறவனுடைய மகன் என்ன பிள்ளை வளர்த்து வைத்திருக்கிறாய் என்று கண்டிக்கவில்லை. மிம்பரில் இருந்து குத்துபாவை இடைநிறுத்திவிட்டு கீழே இறங்கி அந்த பேர குழந்தையை தூக்கி மிம்பரிலே அமர வைத்து விட்டு குத்துபாவை தொடர்ந்தார்கள். அதே நேரம் பிள்ளைக்கு மனசு நோகாமல் மூத்தவர்களுக்கு புத்திமை சொல்வதற்காக குழந்தைகள் என்றாலே உலகத்தில் சோதனை என்ற ஆயத்தை ஓதி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு குழந்தை விளையாடுகிறது, அந்த குழந்தையை கண்டிக்கவில்லை, அந்த குழந்தையை அதட்டவில்லை, அந்த குழந்தையை விரட்டவில்லை, அந்த குழந்தையை மிம்பரிலே உட்கார வைத்து விட்டு குத்துபாவை தொடர்ந்தார்கள் என்ற வரலாறு நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிவாகி இருக்கிறது என்றால், அந்த மனத்தை உடைக்காத பண்பு, அந்த பிள்ளையை அரவணைத்த முறை, அந்த பிள்ளையுடைய உணர்வை விளங்கி செயல்பட்ட முறைதான் எதிர்காலத்தில் சுவர்க்க வாலிபர்களின் தலைவர்களில் ஒருவராக அந்த குழந்தை மாறியது. மகள் சுவர்க்க பெண்களின் தலைவி, பேர குழந்தைகள் சுவர்க்க வாலிபர்களின் தலைவர்கள். எங்காவது ஒரு துவாவை யாருக்காவது காட்ட முடியுமா? என்னுடைய மகளை சுவர்க்க பெண்களுக்கு தலைவியாக்கு, என்னுடைய பேர குழந்தைகளை சுவர்க்க வாலிபர்களுக்கு தலைவராக்கு என்ற ஒரு துவாவை காட்ட முடிந்தவர்கள் காட்டுங்கள். எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் இதே மிம்பரில் அந்த ஹதீஸை நான் சொல்லி காட்டுகிறேன். நபியுடைய துவாவால் அல்ல சுவர்க்கத்து பெண்களுக்கு தலைமை வகிப்பது, நபியருடைய துவாவினால் அல்ல சுவர்க்கத்து வாலிபர்களுக்கு தலைவராகியது. அந்தந்த நபர்களிடம் இருந்த தப்புவா, அந்தந்த நபர்களிடம் இருந்து மார்க்கப்பற்று, அந்தந்த நபர்கள் சம்பாதித்தது. அவர்களுடைய பிள்ளை உமாமா தொழுது கொண்டிருக்கிறார்கள், விளையாடுகிறது. பாட்டனுடைய அப்பாவுடைய முதுகிலும் மேலிலும் ஏறி குழந்தை சுமந்து கொண்டு தருகிறார்கள். ருக்குக்கு போகும் பொழுது மெதுவாக வைக்கிறார்கள், மீண்டும் உட்காரும் பொழுது சுமந்து கொள்கிறார்கள், சுஜூதிக்கு போகும் பொழுது மேலேறி விளையாடுகிறது, உட்காரும் பொழுது எழும்பும் பொழுது மெதுவாக எடுத்து வைக்கிறார்கள், இப்படி இப்படி தொழுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இது ஒரு நிகழ்வு. இன்னும் ஒரு முறை, ஹசனும் ஹுசைனும் ரலியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேரும் மேலே ஏறி நபியோட தொழுவித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான், இமாமத் செய்யும் பொழுதுதான் என்ற ஒரு சாயல் நிகழ்வு விளங்குகிறது. தொழுது முடித்த பிறகு சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வளமைக்கு மாற்றமாக சுஜூதை நீட்டினீர்கள், கிரகண தொழுகை, கியாமுல்லைல் தொழுகை போன்ற தொழுகையில் வளமையாக நீட்டுவார்கள், ஃபர்தான தொழுகையில் வளமைக்கு மாற்றமாக நீங்கள் சுஜூதை நீட்டினீர்கள் யா ரசூலல்லாஹ். நாங்கள் நினைத்தோம் ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்து விட்டதோ, ஏதேனும் ஒரு ஆபத்து வந்து விட்டதோ, அல்லது உங்களுக்கு சுஜூதிலே வகீரங்குகிறதோ, தெரியாது. ஏன் நீட்டினீர்கள் சுஜூதை வளமைக்கு மாற்றமாக? ஏன் நீட்டினீர்கள்? சொன்னார்கள், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பேர குழந்தைகள் இர்தஹலனி, இர்தஹலனி என்ன நடந்து தெரியுமா? வாகனத்தில் ஏறி பிரயாணிப்பது, என்னுடைய முதுகில் ஏறி ஒரு பிரயாணி வாகனத்தை ஓட்டுவது போன்று ஒட்டகத்திலும் குதிரையிலும் கழுதையிலும் கோவேறு கழுதையிலும் வாகன ஓட்டுநர் உட்கார்ந்து ஓட்டி விளையாடுவது போன்று என்னுடைய சுஜூதில் என்னுடைய பேர குழந்தைகள் எனக்கு மேலேறி வாகனம் ஓட்டுவது போன்று பிரயாணிப்பது போன்று செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய சேவையை முடித்து இறங்கும் வரை சுஜூதை நிறுத்திக் கொண்டிருந்தேன். நம்முடைய சொந்த பிள்ளையோடு, நம்முடைய இரத்தத்தோடு, நம்முடைய குழந்தையோடு நாம் நடந்து கொள்கின்ற விதம், நாம் பேசுகின்ற வார்த்தை, நம்முடைய முகசாலை, நம்முடைய நடவடிக்கை என்னவென்று கண்ணியமானவர்களே ஒவ்வொருவருக்கு தெரியும். இந்த இபாதத்தில் கூட பிள்ளை விளையாடுவது ஒரு தொந்தரவுதான். பிள்ளை விளையாடி வருவது அது ஒரு என்ன தொழுகைக்கு ஒரு தடைதான். கண்ணியமானவர்களே, நபியுடைய உள்ளத்தில் மாற்றமில்லை, நபியுடைய பயபக்தியில் மாற்றமில்லை, தொழுகையுடைய சிந்தனையில் மாற்றமில்லை, ஆனால் பிள்ளையை கடிந்து கொள்ளவில்லை. இப்படி வளர்த்த பிள்ளைதான் வயது போக போக அணுகுமுறை அழகாக இருந்தது. எதிர்காலத்தில் கண்ணியமானவர்களே தலை சிறந்தவர்களாக, சொர்க்கத்து வாலிபர்களுக்கு தலைவர்களாக மாறுவதற்கு சிறுபுராயத்திலிருந்து தயாரிக்கப்பட்டார்கள். இன்னும் ஒரு குழந்தை கொண்டு வரப்படுகிறது, உறவினர் அல்ல, உறவினர் அல்ல, வரக்கத்துக்காக குழந்தைகளை கொண்டு வந்து நபியுடைய மடியிலே வைப்பார்கள். நபியர்கள் மடியிலே சுமந்து அந்த குழந்தை அமர வைத்த பொழுது அந்த குழந்தை சிறுநீர் கழித்தது. இப்பொழுது நம்முடைய குழந்தை வீட்டில் ஒரு டீ கப்பை உடைத்து விட்டது, ஒரு பிளேட்டை உடைத்து விட்டது, ஒரு பொருளை உடைத்து விட்டது, வீட்டில் ஏதாவது சுவரிலே கலர் பென்சில் எடுத்து எழுதிவிட்டது, கல்யாண வீட்டுக்கு செல்வதற்காக வேண்டி புத்தாடை அணிந்து போக தயாராகும் பொழுது மடியிலே பிள்ளை சிறுநீர் கழித்து விட்டது. என்ன நடந்தது, என்ன நடக்கும், என்ன நடக்க வேண்டும்? நம்முடைய குழந்தை, நம்முடைய இரத்தம், நபியர்களுடைய மடியிலே சிறுநீர் கழித்த குழந்தை யாரோருடைய குழந்தை, உறவினரும் அல்ல. என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும்? ஆரம்ப கட்டத்தில் இறங்கிய குர்ஆன் வசனங்களில் சூராக்களில் ஒன்றுதான், எழுந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், தாவத்து கொடுங்கள், பிரச்சாரம் புரியுங்கள். அல்லாஹ் தான் பெரியவன் என்று உரத்து சொல்லுங்கள். உங்களுடைய ஆடை எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும், என்னுடைய ஆடை எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு சொல்கிறான். உங்களுடைய பிள்ளையை மலசலம் கழித்து விட்டு கொண்டு வர தெரியாதா? சுத்தம் செய்து விட்டு கொண்டு வர தெரியாதா? இவ்வளவு பரிசுத்தமான நபியுடைய உடம்பில் மேனியிலே ஆடையிலே சிறுநீர் கழிக்கின்ற அளவுக்கு உங்களுடைய பிள்ளையை கொண்டு வந்திருக்கிறீர்களே என்ற ஒரு வார்த்தை கிடைக்குமா தேடி பார்த்தால்? கிடைக்காது. கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் சிறு குழந்தையுடைய சிறுநீர் எப்படி சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்ற மார்க்க சட்டத்தை படித்துக் கொடுக்கிறார்கள். இப்படித்தான் சிறுவர்களை அணுகினார்கள். இது அன்பு, இது சிறுவருடைய உணர்வை மதித்தது, இது சிறுவர்களுடைய அந்த அந்த சுபாவத்தில் நபியுடைய அந்த சுபாவம் ஒன்றுபட்டது. உமர் இப்னு அபி ஸலமா, யார்? அபு ஸலமாவுடைய மகன். அல்ல, இன்னொரு கருத்தில் அம்ரு இப்னு ஸலிமா, அல்ல அம்ரு இப்னு அபி ஸலமா. சின்ன குழந்தை நபியோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறது. கண்ணியமானவர்களை, சாப்பாட்டிலே சகனிலே நபியோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறது. புள்ள அங்கும் இங்கும் சுற்றி சுற்றி சாப்பிடுகிறது, கை அங்கு போடுகிறது, இங்கு போடுகிறது, சகனிலே சுழலுகிறது கை. நாமும் நம்முடைய பிள்ளையை சகனிலே உட்கார வைத்திருக்கிறோம். வைப்பது குறைவு சபைகளிலே, நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளையை, மனைவியிட அல்லது யாராவது அவரோட பிள்ளைனா சாப்பிடும் வரை வைத்துக் கொள்ளுங்கள். சகனை கெடுப்பது கிடையாது. ஏ, பிள்ளைக்கு சகனை சாப்பிட தெரியாது என்று நாமே முடிவு செய்து ஒதுக்கி விடுவோம். நபியவர்கள் சிறுவர்களுடைய சகனில் உட்கார்ந்தார்கள், நபியவர்களுடைய சகனில் சிறு குழந்தைகளும் உட்கார்ந்தார்கள். பெரியவர்கள் விஐபிகள், விவிஐபிகளோடு மாத்திரம் நபியவர்களுக்காரர்களில் சாதாரண குழந்தைகள் நபியுடைய சகனில். அங்கும் இங்கு சாப்பிட்ட பிள்ளையை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? நான் சொல்வது கொடு, தனிய ஒரு பிளேட்ல போட்டு கொடுங்க, ஒரு ஒரு தனி பாத்திரத்தில் போட்டு கொடுங்கள், சபையில் உட்கார வைக்க வேண்டும். சபை விளக்கம் தெரியாது எனக்கு,
இப்படி வளர்த்துத்தான் எத்தனையோ பிள்ளைகள் என்று ஜெயிலில் இப்படி கடிந்து ஒரு கமாண்டர் போன்று ஒரு படுகெடுத்த ஒரு போக்கிலே பிள்ளைகளை வளர்த்து பத்துவா செய்துதான் எத்தனையோ பிள்ளைகள் என்று ஜெயிலில், எத்தனையோ பிள்ளைகள் என்று சைக்கோ, எத்தனையோ பிள்ளைகள் என்று கொடுக்காரர்களாக, எத்தனையோ பிள்ளைகள் என்று குடிகாரர்களாக, எத்தனையோ பிள்ளைகள் என்ற ரவுடிகளாக மாறுவதற்கு பெற்றோருடைய பெரும் பங்குண்டு. பெரும் பங்கு, சிறிய பங்கல்ல, பெரும் பங்கு இருக்கிறது. பிள்ளைகள் பெற்றுப் போவதில் முதலாவது பங்கு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. ஒன்று பெற்றோருடைய முன்மாதிரியின்மை, பெற்றோருடைய வளர்ப்பில் பிழை, அணுகுமுறையில் பிழை. தண்டித்தனத்தை திருத்த பார்க்கிறோம், உரிமையோடு திருத்த பார்க்கிறோம், அடித்து திருத்த பார்க்கிறோம், உதைத்து திருத்த பார்க்கிறோம், வீட்டிலிருந்து விரட்டி திருத்த பார்க்கிறோம். அதனால் தான் அந்த பிள்ளையை நாம் தான் என்று ஜெயிலுக்கு சென்று பார்த்து வருகிறோம். இன்னும் ஒருபடி முன்னேறி அந்த பிள்ளையை மன நோயாளிகளுடைய வைத்திய சாலைக்கு சென்று பார்த்து வருகிறோம். கண்ணியமானவர்களே, நபியவர்களை பாருங்கள், சொல்லலாது சொல்ல அந்த பிள்ளையை யா குலாம், ராஜா செல்லமே, அன்பு மகனே, செல்லமாக கூப்பிடுகின்ற வார்த்தை தான் யா குலாம். யார் ஒரு பிள்ளை பேரை கூட சொல்லாமல் யா குலாம் ராஜா சம்மில்லா. அந்த குழந்தை பிஸ்மி சொல்லவில்லை, சொல்லவில்லை என்று நபியை கூட்டனே, உனக்கு பிஸ்மி சொல்ல தெரியாதா? அது வல்ல முறை நுணுக்கமான முறையில், நுட்பத்தில், சில நுட்பமான வழிகளை கையாண்டு அழகிய புத்திமதிகளை, அட்வைஸ்களை செய்து நீங்கள் அல்லாஹ்வோடு மக்களை தொடர்பு படுத்துங்கள், அல்லாஹ்வின் பக்கம் அலையுங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பக்கம் அலையுங்கள் என்ற நபி அழகாக பேசுகிறார்கள். தம்மில்லா விஷ்ணு சொல்லுங்கள். அந்த பிள்ளை இரண்டு கையையும் பாவித்தது, அது இடது கையா சாப்பிட்டது, இரண்டு கையும் எடுத்து சாப்பிடுங்கள். மூன்று புத்திமதி சம்பவம் முடிகிறது. நான் ஒரு கிதாபில் இந்த நிகழ்வுடைய முடிவை பார்த்தேன். அந்த சஹாபி பெரிய ஆளாகி, வாலிபராகி, பெரிய வயதை அடைந்து சொல்கிறார், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று சகலில் எனக்கு சாப்பிடுகின்ற ஒழுக்கத்தை அழகாக சொல்லி தந்தார்கள், என்னுடைய மனதில் பதிந்தது. அந்த புத்திமதியின் படிதான், அந்த முறைப்படிதான் அன்று முதல் இன்று வரைக்கும் நான் சாப்பிட்டு வருகிறேன். அழகிய நடைமுறை, அன்பான புத்திமதி, அரவணைப்பு. அந்த பிள்ளை எதிர்காலம் வரை நல்ல ஒரு பிள்ளையாக மாட்டேன், நபியவர்கள் சிறு வயதில் படித்து கொடுத்த அந்த புத்திமதி படிதான் என்று வாழ்கிறேன் என்று சொல்ல வைக்கிறது என்றால் நபியுடைய அழகிய நடைமுறை. சிறுவர்கள் இப்படித்தான் நபியவர்கள் பராமரித்தார்கள். இன்னும் ஒரு சிறுவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர் அபூ சலம் அலியுடைய மகன். கண்ணியமானவர்களே, அனஸ் அலியுடைய சகோதரர் அபூ உமைர், அவருக்கு ஒரு பறவை, ஒரு பறவை அவருடைய கையில் இருக்கும், அவர் விளையாடி கொண்டிருப்பார், பறவையோடு விளையாடி கொஞ்சிக் கொண்டிருப்பார், அவருக்கு பறவை விருப்பம். ஒரு நாள் அந்த பறவை செத்து விடுகிறது, செத்து விட்டது. பெரியவர்கள் அவருடைய வீட்டுக்கு போகும் பொழுதெல்லாம், அந்த பிள்ளையை காணும் பொழுதெல்லாம், யா அபா உமை மா ஃபஅல நுகைர், நுகைர் என்ற அந்த பறவை, உங்களுடைய அந்த குருவி அல்லது பறவைக்கு என்ன நடந்தது? கண்ணியமானவர்களே, ஒரு சிறுவனுடைய அந்த பறவை செத்ததையே நபியவர்கள் அந்த சிறுவனை சந்தோஷப்படுத்துவதற்கு, ஆறுதல் சொல்வதற்கு துக்கம் விசாரித்தார்கள், அவருடைய கவலையில் பங்கு கொண்டார்கள். சொன்னார், என்ன உங்களுடைய பறவைக்கு என்ன நடந்தது, உங்களுடைய குருவிக்கு என்ன நடந்தது, அல்லது இன்னொரு உங்களுடைய கிளிக்கு என்ன நடந்தது என்று அந்த பிள்ளை சொல்லும், அது செத்து விட்டது யார் சொல்லலாம். அப்படி சிறுவர்களோடு அழகாக நடந்து கொண்டார்கள். மஹ்மூது இப்னு ரபியா, கண்ணியமானவர்களே, ஐந்து வயதில் இந்த பிள்ளை இப்படி வரும் பொழுது நபியவர்கள் எப்படி செல்லமாக விளையாடினார்கள் என்றால், யாரோ ஒரு பிள்ளை நபியவர்கள் உதவு செய்து கொண்டிருக்கும் பொழுது, அதை குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த பிள்ளை வரும் பொழுது ஐந்து வயது சிறுவனுக்கு வாயிலே தண்ணீரை எடுத்து நபியவர்கள் அவருடைய முகத்துக்கு அப்படியே தெளிக்கிறார்கள். நபியுடைய வாயிலிருந்து வரக்கூடியது, நபியுடைய உமிழ்நீர், நபியுடைய அனைத்து உடம்புடைய விடயங்களும் சஹாபாக்கள் கண்ணியமாக மதித்தார்கள், முகத்திலே தடவி கொள்வார்கள். அந்த சிறு குழந்தை கண்ணியமானவர்களே, அந்த அந்த தண்ணீர் தொட்டு முகத்தில் படுகிறது. அந்த நிகழ்வு மாத்திரம்தான் அவருக்கு நபியவர்களோடு நடந்த விடயம் என்று இமாம்கள் பதிவு செய்கின்ற அளவு. 5 வயதில் ஹதீஸுடைய ராவி, ஹதீஸுடைய அறிவிப்பாளர், 5 வயதில் நபியவர்கள் நேர்ந்த அந்த நிகழ்வை அவர் அறிவிக்கும் பொழுது ஹதீஸ் கலையுடைய அடிப்படை அறிவில் இமாம்கள் விளங்கப்படுத்துகின்ற பொழுது பெரியவர்கள் வயதில் குறைந்தவரிடம் ஹதீஸ் படித்ததற்கு சான்றாக இதை முன்வைக்கும் அளவு அந்த நிகழ்வு அவருக்கு ஒரு சான்றாக அமைகிறது என்றால், எந்த அளவு என்றால் அந்த வாய் நபியுடைய வாயிலிருந்து வந்த நீர் அவருடைய முகத்தில் பட்டதன் காரணமாக 2 பேருக்கு நடந்திருக்கிறது. இன்னொரு சிறுமிக்கு நடந்திருக்கிறது. உம்மு ஹாலித் என்ற ஒரு பெண்மணி, சிறு பிள்ளை, சிறுமி, அந்த குழந்தை நபியர்கள் பொது செய்து கொண்டதை பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த இடத்தால் செல்கின்ற பொழுது விளையாட்டுத்தனமாக நபியர்கள் வாய்க்கப்படுத்த நீரை முகத்திலே தெளித்தார்கள். சொல்லப்படுகிறது நிகழ்வு, அந்த உம்மு ஹாலித் ரதியல்லாஹு அன்ஹாவுடைய நிகழ்வை, அவர்கள் வயோதிபராகி வயது சென்று அந்த காலத்தை அடைந்தும் நபியவர்களுடைய வாயிலிருந்து வந்து பட்ட அந்த நீரின் காரணமாக அழகான தோளுடையவர்களாகவே வயோதிபத்திலும் அவர்கள் காட்சி அளித்தார்கள் என்று சொல்லப்படுகிறதால் சிறுவர்களோடு இப்படி நடந்து கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, இறுதியாக சிறுவர்களுடைய விடயத்தில் ஒரு நிகழ்வை சொல்லி வாலிபருடைய சில விடயங்களை சொல்ல நினைக்கிறேன். சிறுவர்களுடைய அன்பு, சிறுவர்களுடைய பராமரிப்பு, சிறுவர்களோடு இருக்கின்ற இரக்கம், நபி அவர்கள் அவர்களை பாவம் செய்யவிடவில்லை, தவறு செய்யவிடவில்லை. அன்பு கட்டுப்பாட்டோடு, அன்பு மார்க்கப்பட்டோடு, அன்பு தீனுடைய எல்லைக்குள்ளே இருப்பதுதான் உண்மையான அன்பு என்பதை நபி அவர்கள் செயல் மூலமும் செய்து காட்டினார்கள், நபி அவருடைய சொல் மூலமும் அதை சொல்லி இருக்கிறார்கள். ஒரு தந்தை பிள்ளைக்கு கொடுக்கின்ற அன்பளிப்பில் மிக சிறந்தது, மிக உன்னதமான அன்பளிப்பு என்ன தெரியுமா? வலதன் ஹசன், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு நல்லொழுக்கத்தை விட சிறந்த ஒரு அன்பளிப்பை ஒருபோதும் கொடுக்க முடியாது. நல்லொழுக்கம் நபியர்கள் கொடுத்தார்கள், தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்தார்கள், வேற பிள்ளைகளுக்கும் கொடுத்தார்கள், சமூகத்தில் உள்ள சிறுவர்களுக்கு எல்லாம் கொடுத்தார்கள். அதைத்தான் முன்னால் சொல்லி காட்டினேன். அதில் ஒரு நிகழ்வுதான் ஹசன் எல்லா ஒன்று சதக்காவுடைய ஈட்டம்பழம், என்னுடைய பிள்ளைகளுடைய அந்த உள்ளே செல்கின்ற உணவு ஆகாரம் ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதில் நபியர்கள் எப்படி கவனம் செலுத்தினார்கள். எப்படிப்பட்ட வீட்டில் வளர்ந்த பிள்ளை பாத்தி மகளிரோட நிகழ்வு வருகிறது. பசியால் முகம் மஞ்சளித்து விடும், வயிறும் முதுகும் ஒட்டி இருக்கும், பசி, வீட்டு வேலை செய்து செய்து பஞ்சால் நூல் நோர் அந்த கோர்த்து நோர்த்து நோர்த்து அந்த கைகளில் எல்லாம் ஒரு வகையான அடையாளம், தண்ணீர் தூக்கி தூக்கி ஷோல்டர் குஜத்தில் எல்லாம் அடையாளம். நெருங்கிய ஒரு நண்பருடைய வீட்டில் விருந்து பசாரத்தில் இருந்த நபி அவர்கள் அந்த வீட்டு விருந்தாளி விருந்து போட்டவருடைய அனுமதிப்படி கேட்டு கண்ணியமானவர்களே ரொட்டி கொஞ்சம் கறியையும் சேர்த்து ஒருவரிடம் அனுப்புகிறார்கள். இது என்னுடைய மகள் பாத்திமாவுக்கு கொடுத்து வாருங்கள், என்னுடைய மகள் பாத்திமா 3 நாட்களாக எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறார். இப்படிப்பட்ட தாயுடைய பிள்ளை கண்ணியமானவர்களே, அந்த பசியான வீடு, அந்த அந்த பட்டினியிலே வாழ்ந்த வீடு, அந்த வீட்டில் தான் இருந்த இந்த பேர குழந்தை சதக்காவுடைய ஒரு ஈட்டம்பழத்தை எடுத்து தன்னுடைய வாயிலை வைத்து மெழுகின்ற பொழுது, ஒரு ஈட்டம்பழம் நம்முடைய விலையில் ஒரு டொபி, நம்முடைய விலையில் ஒரு 2 ரூபாய் 3 ரூபாயுடைய ஒரு ஸ்வீட், ஒரு இனிப்பு பதார்த்தம், பெரிய பெருமதி அல்ல, ஒரு ஈட்டம்பழம் சதக்கா நபியுடைய குடும்பத்துக்கு ஹராம். பிள்ளை கொண்டு வருகிறது ஒரு இரு, பிள்ளை கொண்டு வருவது பக்கத்து சீட்டில் இருக்கின்ற இருக்கின்ற பிள்ளையுடைய ஒரு பென்சில், பிள்ளை கொண்டு வருகிறது வகுப்பு நண்பருடைய ஒரு பொருளை, அந்த நண்பர் அன்பளிப்பாக கொடுத்தாரா, கேட்காமல் கொண்டு வந்தலா, அதில் பாவிக்க கொடுத்த பொருளை கொண்டு வந்தலா என்று நாம் விடலாம். அந்த பிள்ளை நினைக்கும், நான் செய்தது சரி, என்னுடைய வகுப்பு நண்பருடைய பொருளை நான் கொண்டு வந்தது பரவாயில்லை. 5 ரூபாயில் ஆரம்பித்து 50 ரூபாய்க்கு சென்று 500 ரூபாய்க்கு சென்று 5,000,000, 5,00,000, 5 கோடி என்று சட்டங்கட்டமாக அந்த சிறுபிராயத்திலே விளையாட்டுத்தனமாக செய்திருக்கலாம். வாலிப பருவத்திலே திருட்டு பெயரில் பெரிய ஆளாகி வாழ்க்கைய திருட்டுக்காக செலவழிக்கின்ற ஒருவராக மாறுவதற்கு அந்த இடத்தில் நாம் விட்ட அந்த சலுகை காரணமாக அமையலாம். ஒரே சம்பளம் சாப்பிட வைத்து விட்டு ஒரு கிலோ ஈட்டம்பழத்தை வாங்கி அந்த பேக்கிலே போடலாம். பரவாயில்லை, சாப்பிடும் மகனே, நான் அதற்கு பதிலாக போடுவேன், அதற்கு பதிலாக பணத்தை போடுவேன், அதற்கு பதிலாக ஒரு மூட்டை ஈட்டம்பழத்தை நான் சதக்காவுடைய ஈட்டம்பழத்தை சேர்ப்பேன் என்று சாப்பிட விடாமல் பசியோடு வாழ்ந்த வளர்ந்த அந்த குழந்தையுடைய வாயிலே விரலை போட்டு மகனே, பேரனே, குழந்தையே, இதை சீக்கி, இதை துப்பி விடுங்கள், இதை வெளியில் எடுத்து விடுங்கள், இதை வெளியிலே கட்டி விடுங்கள், இது நமக்கு உகந்ததல்ல, சதக்காவுடைய ஈட்டம்பழம் நமக்கு பொருந்தவில்லை என்று அந்த மெண்டு கொண்டிருந்த ஈட்டம்பழத்தை கூட வெளியிலே எடுத்து வீசினார்கள் என்றால் சிறுவர்களை கட்டுப்பாடாக வளர்த்தார்கள். இன்று கண்ணியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள், நாம், நம்முடைய குடும்பம், நம்முடைய வீட்டு சூழலை ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிள்ளை தவறு செய்வதற்கு நம்முடைய வீட்டில் ஏதாவது காரணம் இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும். வீட்டில் பார்க்கின்ற காட்சிகள், வீட்டில் பேசுகின்ற பேச்சுக்கள், வீட்டில் நாம் பாவிக்கின்ற பொருட்கள், வீட்டிலே தாய் தந்தை சகோதரர்கள் பாவிக்கின்ற கருவிகள், சின்ன குழல் பிள்ளைகள் கெட்டு போவதற்கு காரணம் என்றால் என்ன பயான் பண்ணி, என்ன பிரசங்கம் செய்து, என்ன புத்திமதி சொல்லி, எந்த மதரசாவுக்கு அனுப்பி பிள்ளை திருந்தும் என்ற ஒரு வினா நம் ஒவ்வொருவருக்கும் விடுக்க தகுதியாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே சூழலை வீட்டில் தான் அந்த சதக்காவுடைய ஈட்டம்பழம் இருந்தது. அந்த பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த ஈட்டம்பழம் கீழே விழுந்திருந்தது. புரட்டித்தான் சாப்பிடுகிறார், புரட்டி சாப்பிடுகிறார், பையிலிருந்து எடுக்கவில்லை, மூடையிலிருந்து எடுக்கவில்லை. கண்ணியமானவர்களே, அவ்வளவு கண்காணிப்பு, அவ்வளவு கண்டிப்பு, அவ்வளவு கட்டுப்பாடு, ஆனால் மனசுடையாமல், உள்ளம் புண்படாமல் அவர்களை வளர்த்தார்கள். கண்ணியமானவர்களே, அந்த பிள்ளைதான் எதிர்காலத்தில் செழிப்பாக மாறியது. அடுத்ததாக வாலிபர்கள், சிறுபிராயம் எப்படி அமையுமோ கண்ணியமானவர்களே, வாலிபம் அப்படி அமையும். வாலிபம் எப்படி அமையுமோ அது வயோதிபத்திலும் அதுதான் பண்பு. வாலிபர்கள் இஸ்லாத்தின் மிக முக்கியமான இடத்தை உடையவர்கள். 7 கூட்டத்தாருக்கு அரிசிக்கு கீழ் நிழல் கிடைக்கும் என்று சொன்ன பட்டியலிலே நபி அவர்கள் இமாமுன் ஆதில், நேர்மையான ஒரு தலைவர், நீதியான ஒரு தலைவர். அடுத்ததாக 2வது சொன்னது ஷாபுன் நஷாபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் தீனோடு அல்லாஹ்வுக்கு ஒரு அடிமையாக வாழ்ந்த வாலிபர். நபி அவர்கள் எப்படி புகழ்ந்து பேசினார்கள், நுசித்து பிஷபா, வாலிபர்கள் மூலம் எனக்கு மிகவும் மிக அதிகமாக எனக்கு சப்போர்ட் கிடைத்திருக்கிறது, ஹெல்ப் கிடைத்திருக்கிறது, வாலிபர்கள் எனக்கு மிகவும் சப்போர்ட்டிவாக இருந்தார்கள். இன்று நம்முடைய வாலிபர்களுடைய நிலைமை என்ன? அவர்களை யார் ஒதுக்கியது? அவர்களை யார் அவமதித்தது? அவர்களை யார் அப்படி சமூகத்தை விட்டு தூரமாக்கியது என்று ஒரு வினாவை தொடுத்தால் நமக்குள் தான் அவர்கள் இருப்போம். கண்ணியமானவர்களே, மிக படிப்பு நிகழ்வு ஒரு நிகழ்வுதான். நான் சொல்கின்ற நிகழ்வை நிதானமாக கவனியுங்கள். அதிகமான விடயங்கள், தகவல்கள் இருந்தாலும் எனக்கு நேரம் இடம் கொடுக்காது. நான் சொல்கின்ற நிகழ்வு எல்லோருக்கும் தெரிந்த நிகழ்வு, ஆனால் வாழ்க்கை யதார்த்தத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். வாலிபர்களும் அந்த வாலிபருடைய இடத்திலிருந்து சிந்தித்து பாருங்கள். பெரியவர்கள் அந்த வாலிபருடைய சபையில் இருந்த அந்த மூத்தவர்களுடைய அந்த சிந்தனையிலே, சுபாவத்திலே சிந்தித்து பாருங்கள். வருகிறார் வாலிபர் எந்த இடத்துக்கு? அல்லாஹ்வுடைய மாளிகை முதலாவது, மஸ்ஜித் நபவி முதலாவது, 2வது ஹரம் ஷரீஃப், 3வது மெஹராப், மெஹராபுக்கு பக்கத்தில், 4வது மிம்பருக்கு பக்கத்தில். மஸ்ஜித் நபவி, ஹரம் ஷரீஃப், மெஹராபுக்கு பக்கத்தில், மிம்பருக்கு பக்கத்தில், இன்னும் ஒன்று நபி அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதியை சுவர்க்கத்து பூங்கா என்றார்களே, அந்த சுவர்க்க பூங்காவுக்குள். வைட்டாப்பட்டு சொல்கிறோம், உம்ராஜிக்கு போய் சொல்வதற்கு கியூ நிற்கிறோம். அந்த ஏரியா, அந்த வைட்டாப்பட்டுக்குள் இருக்கின்ற அந்த மெஹராப் தான் நபியர்கள் பாவித்த மெஹராப். இப்பொழுது அந்த மெஹராபுக்கு சொல்லுக்கு சொல்லிருக்கின்ற இடம் மாற்றப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ரௌதத்துல் ஜன்னா, சொர்க்க பூங்கா என்று வர்ணித்த இடத்தில் யாரிடம்? குர்ஆன் இறங்கிய நபியிடம். எந்த நபிக்கு வலா தக்ரபு ஸினா, ஸினாவுக்கு பக்கத்திலும் போக வேண்டாம் என்ற ஆயத் இறங்கியதோ அந்த நபியிடம் வந்தவர் வாலிபர். எந்த சபை, எந்த சபை, எந்த சபைக்கு மலக்குமார் இறங்குகிறார்களோ, எந்த சபைக்கு சக்கீன திறங்குகிறதோ, எந்த சபை ரஹமத் மூடிக்கொள்கிறதோ, எந்த சபை முடிந்தவுடன் பாவ மன்னிப்போடு பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்பட்ட நிலைமையிலும் எழுந்து செல்கிறது என்று மலக்கூடிய யாரும் கிடைக்கிறதோ அந்த சபையில் வாலிபர் வந்து கேட்ட கேள்வி என்ன? விபச்சாரத்துக்கு லைசன்ஸ் தாருங்கள். கண்ணியமானவர்களே, நம்முடைய ஒரு சமூகத்தில் ஒரு வாலிபர், நம்முடைய பிள்ளை தவறு செய்கிறது, அதை செய்ய தடுமாறுகிறது, செய்ய முனைகிறது, செய்ய கேட்கிறது, எப்படி திருத்த வேண்டும் என்பது பாடம். அந்த வாலிபரை நபி அவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? இவனை விரட்டுங்கள், இவனை ஒதுக்குங்கள், இவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க வேண்டாம், இவனை ஊரை விட்டு ஒதுக்கி வையுங்கள் என்று ஜும்மாவுக்கு பின்னால் கடிதம் எழுதி வாசிக்கவில்லை, பேஸ்புக் இருந்திருந்தால் அதில் போடவில்லை, வாட்ஸ்அப்பில் போடவில்லை, அவரை பற்றி ஆடியோ பேசவில்லை, அவரை பற்றி வீடியோ கிரியேட் பண்ணவில்லை, அவரை பற்றி பேப்பர் எழுதவில்லை, அவரை பற்றி மீடியாக்களிலே பரப்பவில்லை, அவரை பற்றி சந்தி பந்தில் பேசவில்லை. சொல்ல வேண்டும், தொலைந்து தூரமாகி போ. நபியர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தினாவுக்கு அனுமதி கேட்ட வாலிபர் 100 கசையடிகள் அளிக்கப்பட வேண்டிய குற்றம். கண்ணியமானவர்களே, ஒரு வருடம் செய்தால், சான்றோடு நிரூபிக்கப்பட்டால் ஒரு வருடம் நாடு கடத்தப்பட வேண்டிய குற்றத்துக்கு அனுமதி கேட்ட வாலிபரை ஒதுக்க வேண்டும், அடிக்க வேண்டும், கொல்ல வேண்டும். நம்முடைய தீவிர போக்கிலே சென்றால், நம்முடைய கடின போக்கில் சென்றால், நம்முடைய சர்வாதிகாரத்திலே திருத்துவதாக இருந்தால் இப்படித்தான் செய்ய வேண்டும். ஒரு சிக்னல், ஒரு சைக்கிளை போதும், கழுத்து வேறாக, உடம்பு வேறாக, தலை வேறாக இருக்கும். சொன்ன வார்த்தை தெரியுமா? நாம் பாயித் என்கிறோம், தூரமாக என்கிறோம், போ என்கிறோம், தொலைந்து போ. நம்முடைய வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு, நீ இன்னைக்கு வீட்டுக்கு வராது, எங்காவது போய் இரவை தங்கு, எங்காவது தொலைஞ்சு போ. உனக்கு வீட்டு சாப்பாடு இல்லை, உனக்கு என்று பணம் இல்லை, உனக்கு என்று அது இல்லை, இது இல்லை, நீ உருப்பட மாட்டாய், நீ நாசமா போவாய், நீ என்னுடைய கண்ணுக்கு முன்னால் கிழித்தெழுத்து சாகுவாய், நீ எனக்கு முன்னால் முட்டி சாகுவாய். நம்முடைய பதுவாக்கள், நான் செய்கின்ற பதுவாக்களை சொல்லி காட்டுகிறேன். நம்முடைய இரத்தத்துக்கு, நம்முடைய பிள்ளைக்கு, நம்முடைய தாய்மார்கள் 9 மாதம் சிரமப்பட்டு பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு வாய்க்கடித்தால் பத்துவா, எத்தனையோ பத்துவாவுடைய வார்த்தைகள் பாடம். எந்த மாலிபிடமும் படிக்காத, எந்த பேரிடமும் படிக்காத, எந்த குரானிலும் எந்த ஹதீஸிலும் வராத எத்தனையோ கேவலமான பத்துவாவுடைய வார்த்தைகள் பாடம். பிள்ளைகளுக்காக கேட்கின்ற துவாக்கள் எத்தனையோ குரானில் இருக்கிறது. ஒரு துவா பாடமா? ஒரு துவா எங்களுடைய மனைவிமார் மூலம், எங்களுடைய பரம்பரை பிள்ளை குட்டிகள் மூலம், சந்ததியினர் மூலம் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தருவாயாக, எங்களுக்கு சந்தோஷத்தை தருவாயாக என்ற துவா. எங்களை தலைவர்களாக, முன்னோடிகளாக ஆக்குவாயாக என்ற துவா பாடமா? ரப்பி ஔசியானி அன்னஷ்குரனி அமதகல்லதி என்று இன்னொரு துவா இருக்கிறது, பாடமா? பதுவா காதல் கேட்க முடியாத கேவலமான பதுவாக்கள் பாடம். இடையிலே இணைக்கிறேன், பொருத்தம் என்பதனால். கண்ணியமானவர்களே, சில பதுவாக்களுடைய வார்த்தை அது உண்மையிலே மனதால் ஏற்றுக்கொண்டால் அச்சடிக்க வேண்டும் பெற்றவர்களுக்கு. சில வார்த்தை, இந்த வார்த்தையை நான் தவிர்த்துக் கொள்கிறேன். அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உம்மா, தாய் சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? மகனை பார்த்து, நானும் உன்னுடைய தந்தையும் உன்னை ஹலாலாக பெற்றெடுக்கவில்லை, தந்தை சொன்னால், நானும் உன்னுடைய தாயும் உன்னை ஹலாலாக பெற்றவில்லை. இந்த கருத்தை கொடுக்கின்ற வார்த்தை கூட நம்முடைய வாயால் வருகிறது என்றால் நம்முடைய பிள்ளை எங்கே முன்னேறும், எங்கே நல்ல பிள்ளையாக வரும்? இந்த கட்டத்தில் ஏச வேண்டும், பதிவா செய்ய வேண்டும், அவனை ஒதுக்க வேண்டும், கொல்ல வேண்டும், கொதுனும். பக்கத்தில் வா வாலிபரே, இன்னும் பக்கத்தில் வா, இன்னும் கிட்டே வா. நெஞ்சிலே கையை வைத்தார்கள். கேட்டருடைய தாயோடு, சாத்தியோடு, மாமியோடு, சகோதரியோடு, பிள்ளையோடு, மகரமான பெண்களை எல்லாம் சொல்லி காட்டி கேட்டார்கள், இவர்களோடு விபச்சாரம் யாராவது செய்யறி விடுவாயா? விடவா. கவுன்சலிங் செய்தார்கள். இதான் கவுன்சலிங், வெள்ளக்காரர் காட்டி தந்தது அல்ல. நபியர்கள் உலகத்தை நம்பவன் கவுன்சலர். கண்ணியமானவர்களே, அவரை அவரினூடாக அந்த தவறை உணர வைத்தார்கள். அதுக்கு பின் நினைந்த கையை வைத்து மூன்று துவா, பத்துவாவுக்கு பதிலாக துவா. நம்முடைய பிள்ளை செய்கின்ற தவறை தனிமையிலே ஒரு சலாத்துல் ஹாஜா, ஒரு சேவை நிமித்தம் இரண்டரை காட்சிகளை தொழுது கண்ணீர் வடித்து அழகு துவா கேட்ட எத்தனை நாள் இருக்கும் நமக்கு? ஒரு துவா கண்ணீர் வடித்து தனிமையிலே அல்லாவிடம் கனிமணி துவா, புத்திமதி, அழகான நடைமுறை, திருத்தும் பிள்ளைகளே, திருத்தும். அம்மா மக்கள் தங்களுடைய பாவத்தை மன்னி. என்ன பாவம்? மேலே எத்தனை விடயங்களை சொன்னேன், அத்தனை விடயங்களை தாண்டி என்னுடைய என்னிடம் அனுமதி கேட்டார் தினாவுக்கு. அந்த பாவம் அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி, உள்ளத்திலே கொஞ்சம் மூத்த இருக்கிறது, அழுக்கு இருக்கிறது, அதனால் என்னிடம் வந்து கேட்கிறார் யாழ்தா, சுத்தப்படுத்தி உள்ளத்தை. வஹஸின் பர்ஜஹு, இவருடைய கற்பை பாதுகாரு, கட்டை பாதுகாறு. மூன்று துவாவை சொல்லி அனுப்பினார்கள். அந்த வாலிபர் சென்னைமானவர்களே, அந்த வாலிபருக்கு மிக விருப்பமான, மிக இன்பமான, மிக சேவரிக்கான பாவம் தினாவாக இருந்தது. நபியர்களை சந்திக்கும் வரை, நபியர்களை சந்தித்து துவாவோடும் அழகான புத்திமதியோடும் சென்ற பிறகு அந்த வாலிபருக்கு தினாவை விட வெறுப்பான ஒரு பாவம் கிடையாது. இதுதான் வாலிபர்கள். வாலிபர்கள் தெரிந்த வேண்டும். விடுமுறை காலம் இறுதி, ஒரு இரண்டு மூணு நிமிடங்கள் அதை விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் விடுமுறை காலம் பரிசு எழுதி கொண்டிருக்கிறோம். சிலர் விடுமுறையில் இருக்கிறோம், நம்மை அவிழ்த்து விட்டார்கள். நாம் நினைத்ததை செய்வோம், நினைத்த இடத்துக்கு சுற்றுலா செல்வோம், நினைத்த பாவத்தை செய்வோம். பெற்றோரும் இல்லை, ஆசிரியர்களும் இல்லை, யாரும் இல்லை என்ற நீங்கள் அந்த முறுக்கில் நீங்கள் பாவம் செய்வது, அது மலை நாடாக இருக்கலாம், அது கடலோரமாக இருக்கலாம், ஏன் அது கடல் நடுவில் இருக்கின்ற தீவாக இருக்கலாம், அது ஏசி ரூமாக இருக்கலாம், அது நாலாபுரமும் அடைக்கப்பட்ட அறையாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கலாம். அல்லாஹ்வுக்கு இருள் இருள் அல்ல, பகல் இருள் சமம். அல்லாஹ்வுக்கு எதுவும் மறையாது என்பதை சிந்தனை வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலம் சுபிச்சமாக வர வேண்டுமா? இஸ்லாத்தின் வாலிபர்களை பாருங்கள், ஹசன் ஒசைகளில் பாருங்கள், அலிகளில் பாருங்கள், கனிமனுடைய அபு ஹுரைரா பாருங்கள், அப்துல்லாஹிபின் அப்பாஸ் பாருங்கள், அப்துல்லாஹிபின் உமர் அலிலானை பாருங்கள். தேர்ச்சி பெற்றார்கள், சிறப்பு சிறப்பு அந்தஸ்துகளை அடைந்தார்கள் என்றார். சிறுபிராயத்தையும் வாலிபத்தையும் கட்டுப்படுத்தினார்கள் கண்ணியமானவர்களே. எனவே நம்முடைய சிறுபிராயமும் வாலிபமும் மிக முக்கியமான பகுதி. நம்முடைய சிறுவர்களையும் வாலிபர்களையும் கண்காணிப்பது, பராமரிப்பது, அரவணைப்பது, அவர்களுக்காக அதிகம் அதிகம் துவா செய்வது நம்முடைய கடமை என்ற சிந்தனையை உங்களுடைய மனதில் பதித்து, எல்லாம் நம் அனைவர்களையும் சமூகத்துக்கு முன்னோடிகளாக ஆக்கி வைப்பானாக. யாழங்களுடைய பாவங்களை மனுத்தருளையாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருளையாக, உட்டாரவருடைய பாவங்களை மனுத்தருளையாக, முஸ்லீம்கள் மூமிங்கள் அனுடைய பாவங்களை மனுத்தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அகலாக்கை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, இஸ்லாமிய வாழ்க்கையை நமக்கு நாகரிகமாக காட்டுவாயாக, அழகாக காட்டுவாயாக, நம்மை சிறுவர்களை நீ பராமரிப்பாயாக, அழகிய முறையில் அவர்களுக்கு நீ சர்வியை தொடங்குவாயாக, நம்மை அதற்கு காரண கர்த்தாக்கள் ஆக்குவாயாக, நமது வாலிபர்களுடைய வாழ்க்கையை தீனோடு சம்பந்தப்படுத்துவாயாக, மார்க்கப்பட்டவர்களுக்கு உருவாக்குவாயாக. கடந்த கால முன்னோர்களான உன்னுடைய விருப்பத்துக்குரிய வாலிபர்கள் போன்று நம்முடைய வாலிபர் சமூகத்தினை மாற்றி அமைப்பாயாக. எதிர்கால நமது ஊருக்கு சிறந்த ஒரு முன்னோடிகளை அவர்களை மாற்றுவாயாக. எல்லா துறைகளிலும் தலை சிறந்து வழங்கக்கூடிய, எல்லா விளங்கக்கூடிய மார்க்கப்பட்டுள்ளவர்களாக அவர்களை மாற்றுவாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. வா ஆஃபர் ஜாவானா அன்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.